வணக்கம் நேயர்களே, கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சி எழுதி பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் தமிழம்பன்.
வணக்கம் கலைமகள். வணக்கம் நேயர் நண்பர்களே. கடந்த வார நிகழ்ச்சியில் இந்தியாவில் சீன மொழி கல்வி பற்றி அறிமுகப்படுத்தினோம். தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளில் தமிழ் மூலம் சீனம், அன்றாட சீன மொழி ஆகிய இரு நிகழ்ச்சிகள் அனைவராலும் பெருமளவு
வரவேற்கப்படுகின்றன. சீன மொழி கல்வி பற்றிய புதிய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்பட துவங்கும். நேயர் நண்பர்கள், தமிழ் ஒளிபரப்பு மற்றும் இணையதளம் மூலம் மேலும் நன்றாக சீன மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று நம்புகின்றோம்.
சரி கலைமகள், இன்றைய கேள்வியும் பதிலும் நிகழ்ச்சியில் எந்த நேயர் நண்பரின் கேள்விக்கு பதிலளிக்க இருக்கின்றோம்?
கோவா எம் கணேசன் மின் நெஞ்சாள் மூலம் சீனாவின் புகழ்பெற்ற பாரம்பரிய கரையான தாழ் கத்தரிப்பு பற்றி அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பொது அறிவு போட்டியில் கலந்து கொண்ட தாழ் தமிழ் பிரிவு அவருக்கு தாழ் ஓவிய கத்தரிப்பு ஒன்றை அனுப்பியுள்ளது. தமிழ் பிரிவுடனான நப்புறாவில் இரவை அவளது அருமையான நினைவாக மாறியுள்ளது.
ஓ, அப்படியா? சீனாவிலிருந்து அனுப்பப்பட்ட தாழ் ஓவிய கத்தரிப்பு ஒன்று தமிழ் நேயரின் மனதில் சீன மக்களின் நட்புறவை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளது அல்லவா?
ஆமாம். பொதுவாக சீனா வானொலி நேயர்களுக்கு வழங்குகின்ற நினைவு பொருட்களில் பெரும்பாலானவை சீனாவின் தனிச்சிறப்பியால் புரிய பாரம்பரிய கைவினை பொருட்களாகும். தாழ் கத்தரிப்பு இதில் குறிப்பிடத்தக்கது. தாழ் கத்தரிப்பு சீனாவின் கிராமப்புறங்களில் நீண்டகாலமாக பரவலாகியுள்ள நாட்டுப்புற கலையாகும். அதாவது கத்தரிக்கோள் பயன்படுத்தி தாளை கத்தரித்து பழவகை வடிவங்களில் உருவங்களில் உருவாக்கும் கலைநுட்பம் மிகவும் பாராட்டப்படுகின்றது.
சீனாவில் உள்ள தாழ் கத்தரிப்புகள் பலவற்றை பார்த்திருக்கிறேன். ஜன்னல், கதவு, சுவர், விளக்கு முதலியவை அழகான தாழ் கத்தரிப்புகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. இத்தகைய நாட்டுப்புற கைவினை கலை சீன கிராமப்புறங்களில் கொண்டாடப்படும் பாரம்பரிய விழா மற்றும் பழக்க வழக்கங்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை. சந்திர நாள்காட்டியின்படி சீனாவின் வசந்த விழா மற்றும் திருமண விழாக்களின் போது மக்கள் வண்ணமயமான தாழ் கத்தரிப்புகளை சன்னல், சுவர், கதவு முதலியவற்றில் ஒட்டி விழா சூழலை ஏற்படுத்துகின்றனர். கோலாகலமான விழா சூழ்நிலையை இந்த தாழ் கத்தரிப்பு அலங்காரங்கள் உருவாக்குகின்றன.
சீனாவில் தாழ் கத்தரிப்பு கலை பொதுமக்களின் வாழ்க்கையே போதிய அளவில் எடுத்து காட்டுகின்றது. தாலியில் கத்தரிக்க பரும் உருவங்கள் பர மங்கரகரமான பொருட்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. தாமரைப்பூ, சுரைக்காய் போன்ற உருவங்கள் அரிய குழந்தை செல்வம் பெறுவதற்கான அரையாரங்கள். வீட்டு விலங்குகள், வீட்டு பறவைகள், பழங்கள், காய்கறிகள் முதலிய உருவங்களிலான தாழ் கத்தரிப்புகள் விவசாயிகளின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையவை. தமிழம்பன், சீனாவின் பல்வேறு இடங்களிலுள்ள தாழ் கத்தரிப்புகள் பல்வேறு தனிச்சிறப்பியல்புகள் வாய்ந்தவை. இது பற்றி உங்களுக்கு தெரியுமா?
அதிகம் தெரியாது, தெரிந்ததை சொல்கிறேன். சான்ஷி மாநிலத்தில் சுவர்களில் ஒட்டப்படும் தாழ் கத்தரிப்பு எளிமையானவை. ஹேபை மற்றும் சான்ஷி மாநிலத்தின் தாழ் கத்தரிப்புகள் பல்வண்ண ஒட்டு கம்பளம் போன்றவை. ஜியாங்சு மாநிலத்தைச் சேர்ந்த நான்துங்கின் தாழ் கத்தரிப்புகள் அழகு மிகுந்தவை. எளிதாக தயாரிக்கப்பட்ட தாழ் கத்தரிப்புகளின் மூலம் சீன மக்களின் வாழ்வையும் நன்றாக அறிந்து கொள்ளலாம்.
நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கேவியும் பதிலும் நிகழ்ச்சி.
சீனாவின் கிராம பழக்க வழக்கங்களின் தனிச்சிறப்பியல் பூக்கரை கொண்ட தாழ் கத்தளைப்பு கரீர் சீனாவின் நாட்டுப்புற நுங்கரை நுப்பங்கரை பார்க்கலாம். தாக்கலை தவிர இலை, துணி, தோல் உள்ளிட்ட மூலப்பொருட்களை பயன்படுத்தியும் சிறப்பு தாழ் கத்தரிப்பு கரைப்பொருட்களை செய்யலாம்.
கலைமகள், சீனாவில் தாழ் கத்தரிப்பு கலையின் வரலாறு பற்றி அறிமுகப்படுத்தி கூறுங்கள்.
சரி, சொல்லலாம். கிமுன் மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சீன மக்கள் தாழ் கத்தரிப்பு கரைப்பொருட்கள் தயாரிப்பதை அறிந்து வைத்திருந்தனர். 1967 ஆண்டு தோல்வியாள் அறிஞர்கள் சீனாவின் ஷின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பிரதேசத்தின் தோர்ஃபான் வாரி நிலத்தில் அமைந்துள்ள பழைய கல்லறை தொகுதிகளில் இரண்டு தாழ் கத்தரிப்புகளை கண்டறிந்துள்ளனர். இந்த தோல் பொருட்கள் சீனாவின் தாழ் கத்தரிப்பு கரையின் தோட்டத்தை உறுதிப்படுத்தும் சான்றுகளாக உள்ளன.
தாழ் தோன்றிய பிறகு தாழ் கத்தரிப்பு கலை தோன்றியது. தாழ் கண்டுபிடிப்பு பண்டைய சீனாவின் நான்கு புகழ்பெற்ற கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். ஹான் வம்ச காலத்தில் தாழ் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தாழ் கத்தரிப்பு கலை மென்மேலும் வளர்ந்து பரவலாகியது, சரிதானே?
நீங்கள் சொல்வது சரிதான். பிறகு தங் வம்ச காலத்தில் தாழ் கத்தரிப்பு கலை வளர்ச்சி கட்டத்தை எட்டியது. புகழ்பெற்ற கவிஞர் துபு அவளது கவிதையில் தாழ் கத்தரிப்பு பற்றி எழுதியுள்ளார். பிலிட்டன் அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்ட தங் வம்சத்தின் தாழ் கத்தரிப்பு கரை பார்த்தாள். அப்போதைய உயர கரை நுட்ப நிலையே உணர்ந்து கொள்ளலாம். தமிழம்பன் தங் வம்ச காலத்தில் தாழ் கத்தரிப்பு தயாரிக்கும் வழிமுறையில் ஒரு வகை அச்சு உள்ளது. அது பற்றி உங்களுக்கு தெரியுமா?
அது பற்றி எனக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்கள்.
தங் வம்சாக்காரா மக்கள் சற்று கனமான தாரை பயன்படுத்தி பூ வடிவிலான மாதிரியே செருக்கி தயாரிப்பார். பிறகு அந்த மாதிரியே பயன்படுத்தி துணியில் வண்ணமடிப்பார் என அழகான உருவங்களை ஆரைக்கரியில் உருவாக்கினார்.
அப்படியா? தொழில்நுட்பங்கள் அதிகமில்லாத பண்டைய கால சீன மக்களின் அறிவு கூர்மையால் சிந்தனையால் உருவான கலை நுட்பம் அது. சீனாவில் தாழ் கத்தரிப்பு கலையை நன்றாக கற்றுத் தேர்ந்தவர்களில் பெரும்பாலோர் கிராம பெண்கள். பூ தையல் வேலை, தாழ் கத்தரிப்பு உள்ளிட்ட திறன்கள் பண்டை காலத்தில் சீனாவின் பாரம்பரிய மகளிரை அவர்களது ஆற்றல்களை மதிப்பீடு செய்வதன் முக்கிய குறியீடாக இருந்தது என்று கேட்டறிந்தேன். அது உண்மையா?
ஆமாம். முன்பு சீனாவில் உள்ள பெங்குழந்தை பராகைவினை கரை திறமை கரை கற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றில் தாழ் கத்தரிப்பு ஒன்று. மூத்தோர் அல்லது சகோதரி கலிடமிருந்து தாழ் கத்தரிப்பு மாதிரி கரை எடுத்து கற்றுக்கொண்டு பெங்குழந்தைகள் பயிற்சி செய்தனர். அவர்கள் விரும்பும் அல்லது நன்றாக தெரியும் இயற்கை காட்சி, பறவை, விலங்கு, மலர, வீடு, பாரம் முதலியவற்றை மாதிரியாக கொண்டு வண்ண தாழ் கத்தரிப்பு படைப்பு கரை தயாரித்தனர். படிப்படியாக புதிய உருவங்களை தாலியில் கத்தரித்து இக்கரை நுப்பத்தில் தேரந்தருத்தவர்களாயினார்.
வசந்த விழா, யுவான்ஷிய விழா எனப்படும் விளக்கு விழா, திருமண விழா உள்ளிட்ட முக்கிய நாட்களில் சீன மக்களின் வீடுகளில் சன்னல்களில் அதிக தாழ் கத்தரிப்புகளை அலங்காரங்களாக பார்க்கலாம். கலைமகள், இப்பொழுது சீனாவில் நாட்டுப்புற தாழ் கத்தரிப்புகளை மேலும் பரந்த அளவில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அறிகின்றேன்.
ஆமாம், தாழ் கத்தரிப்பு பொருட்கள் சீன மக்களின் வீட்டு அலங்கார பொருட்களாக மாறியுள்ளன. சுங் வம்ச காலத்தில் தாழ் தயாரிப்பு துறை வராட்சி அறிந்தது. தாழ் தயாரிப்பு பொருட்கள் மிகவும் அதிகமாக உள்ளதால் தாழ் கத்தரிப்பு கரை அரிக இடங்களில் பரவும் நிபந்தனையையும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது. தாழ் கத்தரிப்பு கரைப்பொருட்கள் படிப்படியாக நாட்டுப்புற எம்பரிப்பு கரையில் அலங்கரிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. குறிப்பாக சுங் வம்ச காலத்தில் ஜியாங்ஷி மாநிலத்தின் பிங்காம் பொருட்கரையில் தாழ் கத்தரிப்பு உருவங்கள் சேர்க்கப்பட்டு மேலும் அழகான பிங்காம் பொருட்கரை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன. மிங் மற்றும் சிங் வம்ச காலத்தில் தாழ் கத்தரிப்பு கரை பரவாழ் கலையில் பரவலாகியது.
2010 ஆண்டில் சீனாவின் தாழ் கத்தரிப்பு கலை யுனெஸ்கோவால் பொருள்சாரா பண்பாட்டு மரபு செல்வ பெயர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அல்லவா?
ஆமாம், இதுவும் இக்கரை பரவுவதற்கு துணை புரிகின்றது. பாரம்பரிய விழா நகரில் தாழ் கத்தரிப்புகள் சீன மக்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து முக்கிய இடம் வகித்து வருகின்றன. சரி நேயர்கள், இதுவரை இன்றைய கேவியும் பதிலும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. அடுத்த வாரம் தருமபுரி எஸ் பாராதி பஞ்சமிங், திருசங்கோரு தாஜ்நகர எம் சிவகுமார் ஆகியோர் அனுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிப்போம். கேட்க தவறா தீர்கள்.
சீனா, சீன வானொலி, தமிழ் பிரிவு முதலியவை பற்றி மேலதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் மின்னஞ்சல், கடிதம் மற்றும் தொலைபேசி மூலம் எங்களுக்கு தெரிவியுங்கள். வணக்கம் நேயர்களே.
வணக்கம்.